அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் திங்கள் 18 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் இலங்கையில் மஹிந்த ராஜபக்ஷ அரசிலிருந்து ஜாத்திக ஹெல உரிமைய கட்சி விலகியிருப்பது பற்றிய செய்தி, மஹிந்த ராஜபக்ஷவின் பிறந்த நாளான இன்று அரசு துறைகள் மற்றும் அமைச்சகங்கள் விளம்பரங்கள் ஊடாக அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பது எழுப்பும் சர்ச்சை குறித்த ஒரு பேட்டி,
இலங்கையிலே இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை வந்த பின்னர் ஒரு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி என்பவர் நாட்டினுடைய தலைவர் என்ற நிலைக்கு அப்பால் ஒரு முடியரசு அல்லது ஒரு ஒரு அரசர் போன்ற ஒரு நிலையை நோக்கி செல்கின்ற நிலையினுடைய வெளிப்பாடாக இதனை நாங்கள் பார்க்கலாம்.
கழிவுநீர் சாக்கடைகளில் பாதுகாப்பு கருவிகள் இல்லாமல் ஆட்கள் இறங்கி வேலை செய்வது சென்னையில் தொடர்வது குறித்து தேசிய மனித உரிமை கமிஷன் தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் தந்திருப்பது பற்றிய செய்தி,
இந்தியாவில் மட்டும்தான் அது குறிப்பாக தமிழ்நாடு போன்ற இந்த மாதிரியான இடங்களில்தான் மனிதர்களை இந்த மனித நுழைவாயில் இறக்குவது என்பது இருக்கிறது. மற்ற இடங்கள்லாம் மேலை நாடுகளெல்லாம் எவ்வளவு பெரிய பாதாள சாக்கடையாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய நீர்நிலைகளாக இருந்தாலும் சரி அதை தூய்மைப்படுத்துவதற்கு இன்றைக்கு ஏராளமான இயந்திரங்கள் வந்திருக்கிறது.
பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் சீவகன் மற்றும் சுவாமிநாதன்.
ஜெருசலத்தில் கடந்த பல வருடங்களில் நடந்த மிகவும் மோசமான தாக்குதல்களில் ஒன்றாக கூறப்படுகின்ற ஒரு தாக்குதலில் ஜூத வழிபாட்டிடம் ஒன்றில் துப்பாக்கிகள் மற்றும் இறைச்சி வெட்டும் கத்தி ஆகியவற்றுடன் நுழைந்த இரண்டு பாலத்தினர்கள் அங்கு வழிபாட்டாளர்கள் 4 பேரை கொண்டதுடன் மேலும் பலரை காயப்படுத்தியிருக்கின்றார்கள். கொல்லப்பட்டவர்களில் மூவர் இஸ்ரேலிய அமெரிக்க இரட்டை குடியுரிமை பெற்றவர்களாவர். அடுத்தவர் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற இஸ்ரேலியராவர். தாக்குதலாளிகள் இருவரை போலீசார் சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வன்செயலை தூண்டியதாக பாலத்தின தலைவர்கள் மீது குற்றம் சாட்டிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இதற்கு கடுமையான பதிலடி தரப்படும் என்று கூறியிருக்கின்றார். சுய பாதுகாப்புக்காக அனுமதி பத்திரத்துடன் துப்பாக்கிகளை வைத்திருக்கும் இஸ்ரேலியர்கள் மீதான துப்பாக்கி கட்டுப்பாடுகளை தளர்த்தப் போவதாக அவரது அரசாங்கம் கூறியிருக்கின்றது. ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் தான் பாலத்தினர்களும் இஸ்ரேலர்களும் உயிரிழக்க காரணமான இந்த வன்செயலை தூண்டினார் என்று மூத்த பாலத்தின பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார்.
ஈரானின் அணுத்திட்டம் குறித்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான காலக்கெடு 6 முடிவடையுள்ள சூழலில் இதுகுறித்த பேச்சுக்கள் ஆஸ்திரியாவின் தலைநகர் வியன்னாவில் துவங்கியிருக்கின்றன. இது தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் எட்டப்படுவது இன்னும் சாத்தியமே என்று ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். யுரேனிய செறிவூட்டல் திட்டம் மற்றும் ஈரான் மீதான தடைகளை விலக்குவது குறித்த வேறுபாடுகளை களைய அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மன், ரஷ்யா மற்றும் சீனாவின் பிரதிநிதிகளுடன் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றார்.
யுக்ரைனுக்கு உள்ளேயும் எல்லையில் ரஷ்ய பக்கத்திலும் கடுமையான ரஷ்ய படைகள் குவிக்கப்படுவதாக நேட்டோ அமைப்பின் தலைமைச் செயலர் ஜென் ஸ்டால்டன்பர்க் அவர்கள் கூறியிருக்கின்றார். ரஷ்யா தனது படைகளை பின்வாங்க வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கின்றார். தோல்வி நிலையில் இருக்கின்ற மின்ஸ் போர் நிறுத்த உடன்படிக்கை நியமங்களை மோதலில் ஈடுபட்டிருக்கின்ற இரண்டு தரப்பும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெர்மனிய வெளியுறவு அமைச்சர் பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மேயர் அவர்கள் கூறியிருக்கும் நிலையில் இந்த கோரிக்கையும் வந்திருக்கின்றது. கியோவுக்கு விஜயம் செய்திருக்கின்ற ஸ்டெயின்மேயர் அவர்கள் தற்பொழுது மாஸ்கோவுக்கு பயணமாகியிருக்கின்றார். அண்மையில் G20 மாநாட்டின் பொழுது ஜெர்மனிய ஆட்சித் தலைவர் ஏங்கலா மெர்க்கலுக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையில் நடந்த பேச்சுவார்த்தைகள் யுக்ரைனின் ஒரு செயற்திறம் மிக்க போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதா என்பதை அங்கு அவர் ஆராய்வார்.
தனது பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 இருக்கும் நிலையில் ஜப்பானிய பிரதமர் ஷின்சோ அபே அடுத்த மாதம் பொது தேர்தல்கள் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். விற்பனை வரி விகிதத்தை கூட்டும் முடிவையும் அவர் தள்ளி வைத்திருக்கின்றார். வரி உயர்வானது பொருளாதார சுருக்கத்தை எதிர்க்கும் நடவடிக்கைகளை பாதிக்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஜப்பானிய நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் பிரதமர் அபேயின் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சி பெரும்பான்மை இடங்களை வைத்திருக்கிறது.
இந்தியாவில் சாமியார் ஒருவரின் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்களுடனான மோதலில் போலீசார் கண்ணீர் புகை, தண்ணீர் துப்பாக்கிகள் மற்றும் புல்டோசர் ஆகியவற்றை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இந்து சாமியாரான ராம்பால் அவர்கள் நூற்றுக்கணக்கான பக்தர்களுடன் இருந்த அவரது ஆசிரமத்துக்குள் ஹரியானா மாநில போலீசார் அதிரடியாக நுழைய முயன்றிருக்கின்றார்கள். அவரது ஆதரவாளர்கள் கிராம மக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து ஒருவரை கொன்றதாக கூறப்படுகின்ற 8 பழமையான வழக்கொன்றில் ராம்பால் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்றது. சாமியாரின் ஆதரவாளர்கள் போலீசார் மீது கற்களையும் கச்சா குண்டுகளையும் வீசியறிய போலீசார் அந்த வளாகத்துக்கு உணவு, நீர் மற்றும் மின்சார விநியோகத்தை துண்டிக்க அங்கு பதட்டம் நிலவியது.
இந்தோனேஷிய காவல்துறை தமது படையில் சேர வந்த பெண்களுக்கு கன்னித்தன்மை பரிசோதனைகளை நடத்தியிருப்பது விமர்சனத்துக்குள்ளாயிருக்கிறது. இதுகுறித்து இந்தோனேஷியாவின் 6 நகரங்களில் மனித உரிமை அமைப்பான ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் விசாரணை நடத்தியது. இந்த சோதனைகளானது பெண்களை கேவலப்படுத்துவதாகவும் சிறுமைப்படுத்துவதாகவும் இருப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. காவல்துறையில் சேரும் பெண்கள் திருமணமாகாத கன்னி பெண்களாக இருக்க வேண்டும் என்ற விதிமுறை அந்த நாட்டில் இருக்கிறது. காவல்துறையில் சேர்பவர்களிடம் நடத்தப்படும் மருத்துவ சோதனைகளின் ஒரு கட்டமாக கன்னித்தன்மை பரிசோதிக்கும் சோதனைகள் அனைவரிடம் நடத்தப்பட்டதாக காவல்துறை பேச்சாளர் ஒருவர் BBCயிடம் தெரிவித்திருக்கின்றார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் ஆளும் கூட்டணி அரசிலிருந்து ஜாத்திக்க ஹெல உரிமையை கட்சியின் அமைச்சர்கள் அனைவரும் பதவி விலகுவதாக அந்த கட்சி அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் கொழும்பிலிருந்து செய்தியாளர் கே சுதயகுமார்.
மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தில் வகித்து வந்த அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக ஜாத்திக ஹெல உரிமைய கட்சி அறிவித்துள்ளது. இதன்படி விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்கு உட்பட மேல்மாகாண விவசாய அமைச்சர் உதய கம்மன்பில ஆகியோர் தனது அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அந்த கட்சி கொழும்பில் நடத்திய ஊடக சந்திப்பொன்றின் போது தெரிவித்தது. அங்கு உரையாற்றிய ஜாத்திக ஹெல உரிமைய கட்சியின் செயலாளர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க கருத்துக்களை தெரிவித்த போது நிறைவேற்று அதிகாரங்கள் கொண்ட ஜனாதிபதி முறையை ரத்து செய்துவிட்டு அந்த அதிகாரங்களை நாடாளுமன்றத்திடம் சமர்ப்பிக்குமாறு எமது கட்சி நாடாளுமன்றத்துக்கு சட்ட மூலம் ஒன்றை சமர்ப்பித்த போதிலும் அதனை நடைமுறைப்படுத்த முடியாதென்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நீதிமன்ற சுதந்திரத்தை பலப்படுத்துவது உட்பட ஊழல் மோசடிகளை ஒழிப்பதற்கு தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு தனது கட்சி வேண்டுகோள் விடுத்ததாக தெரிவித்த சம்பிக்க ரணவக்க அதனை அமுல்படுத்துவதை தவிர்த்து திடீரென ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடத்த அரசாங்கம் தீர்மானித்ததாகவும் குற்றம் சாட்டினார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு சம்பந்தப்பட்ட சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு நாம் வேண்டுகோள் விடுத்த போதிலும் அரசாங்கம் எமது வேண்டுகோளை நிராகரித்ததாகவும் தெரிவித்தார் சம்பிக்க ரணவக்க. இந்த நிலையில் எமக்கு மேலும் அரசாங்கத்துக்கு ஆதரவை வழங்க முடியாது. இதன் காரணமாகவே நாம் அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்வதற்கு தீர்மானித்தோம் என்று தெரிவித்தார் ஜாத்திக ஹெல உரிமைய கட்சியின் செயலாளர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க. ஜாத்திக ஹெல உரிமைய கட்சியின் பிரதி செயலாளரும் மாகாண சபை அமைச்சருமான உதய கம்மன்பில கருத்துக்களை தெரிவித்த போது அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தவறுகளை அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டே திருத்துவதற்கு தனது கட்சி முயற்சிகளை மேற்கொண்டதாக தெரிவித்த அவர் ஆயினும் அந்த முயற்சிகள் பயனளிக்கவில்லை என்று தெரிவித்தார். ஜனநாயகத்தை கட்டி எழுப்புவதற்கு தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்காக ஆளும் கட்சியில் இருக்கும் குழுக்கள் உட்பட எதிர்கட்சிகள் சிவில் சமூக அமைப்புகளுடன் எதிர்காலத்தில் ஒன்றுபட்டு செயற்படுவதற்கு தனது கட்சி தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் 3 ஆசனங்களை கொண்ட ஜாத்திக ஹெல உரிமைய கட்சி ஒரு கடும் போக்குடைய சிங்கள தேசியவாத கட்சி என கருதப்படுகின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தல்களின் போது அந்த கட்சி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெற்றிக்காக தனது ஆதரவை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பிலிருந்து கே.எஸ். உதயகுமார். இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிறந்த நாளான இன்று இலங்கை அரசின் பல அரசு துறைகளும் அமைச்சகங்களும் ஊடகங்கள் வாயிலாக பெரிய அளவில் விளம்பரங்கள் கொடுத்து அவருக்கு வாழ்த்து கூறியிருக்கின்றன. ஜனாதிபதி தேர்தல் வருவதாக கூறப்படும் நிலையில் பொதுமக்கள் வரிப்பணத்தை இதுபோன்ற பொது வாழ்வில் அரசு பதவியில் இருக்கும் ஒருவருக்கு விளம்பரம் தர பயன்படுத்துவது குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து மூத்த ஊடகவியலாளர் என். வித்யாதரிடம் கருத்து கேட்டார் சீவகன்.
ஒரு ஜனநாயக விரோத ஒரு அதிகார துஷ்பிரயோக விடயமாக பார்க்கிறேன். இலங்கையிலே இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை வந்த பின்னர் ஒரு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி என்பவர் நாட்டினுடைய தலைவர் என்ற நிலைக்கு அப்பால் ஒரு முடியரசு அல்லது ஒரு ஒரு அரசர் போன்ற ஒரு நிலையை நோக்கி செல்கின்ற நிலையினுடைய வெளிப்பாடாக இதனை நாங்கள் பார்க்கலாம். அரச நிறுவனங்கள் இவ்வளவு பெருந்தொகை பணத்தை அரசியல் இலக்கோடு, அதுவும் இப்போது நாட்டிலே ஒரு அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கான சூழல் தரக்கட்டி வருவதாக கூறப்படுகின்ற நிலையிலே இவ்வாறு செலவழிக்கின்ற அல்லது இவ்வாறு டாம்பியமாக ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் செலவழிப்பது நான் நினைக்கிறேன் அதிகார துஷ்பிரயோகம், நிதி துஷ்பிரயோகம். இது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விடயங்கள். ஆனால் இலங்கையிலே இத்தகைய போக்குகள் சாதாரணமாக இருக்கின்றது. இப்போது தேர்தல் நெருங்கிவிட்டது, நீ பார்ப்பீர்கள். ஆனால் ஜனாதிபதியினுடைய அவர் இப்போது தங்கியிருக்கின்ற அலரி மாளிகை ஒரு பெரிய விருந்துபசார மையமாக மாறிவிடும். ஒரு நாளைக்கு 1,000-2,000 பேர் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு விருந்துபசாரம் கொட்டி செலவழிக்கப்படும். இதெல்லாம் அரசனுடைய நிதி, ஒரு மக்களுடைய நிதி கையாளப்படுகின்ற விடயங்கள். அந்த வரிசையிலே இந்த விளம்பரங்கள் கூட ஒரு அதிகார துஷ்பிரயோகமாக பயன்படுத்தப்படுகின்றன. இதை பற்றிய விசாரணைகள் நடப்பதற்கான வாய்ப்புகள், இதன் மூலம் நீதி நிலாட்டப்படுவதற்கான வாய்ப்புகள் இலங்கையினுடைய அரசியல் சூழலே இருப்பதாக தெரியவில்லை. இந்த துஷ்பிரயோகங்கள் மிக மோசமான கட்டத்தை இப்போது அடைந்திருக்கின்றது. இது நிறைவேற்று அதிகார முறைமை இலங்கையில் நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலுப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக நான் பார்க்கின்றேன்.
ஆனால் இப்படியாக விளம்பரங்களில் அரசு திணைக்களங்கள் செலவிடுகின்ற நடவடிக்கைகள் என்று இன்று நேற்றல்ல பல வருடங்களாகவே இலங்கையில் நடந்து வருகின்ற ஒன்றாக பார்க்கப்படுவதாக கூறப்படுகின்றது.
இது நிறைவேற்று அதிகாரம், அதாவது அதிகாரம் ஒரு இடத்தில் மையப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களுக்கு பின்னால் செலவழிக்கின்ற அல்லது கட்டுமட்டில்லாத ஒரு கண்காணிப்பு இல்லாத நிலையிலே துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்ற ஒரு முறைமை தோன்றியிருக்கிறது. அது இப்போது மிக மோசமான கட்டத்தை அடைந்திருக்கு. நான் இருக்கேன், இந்தியா போன்ற நாடுகளிலே நீங்கள் ஒரு நீதித்துறை மூலமே இவற்றை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இலங்கையிலே நீதித்துறையும் கூட அந்த 18வது திருத்தத்தின் மூலம், அரசமைப்பு திருத்தத்தின் மூலம் அவர்களுடைய சுயாதீன தன்மைகள் பறிக்கப்பட்ட நிலையிலே, அவற்றின் அதிகாரங்கள் எல்லாம் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியின் கைகளிலே சிக்கிக் கொண்டுள்ள நிலையிலே இவற்றை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் இங்கே ஏற்பட்டிருக்கின்றது.
இன்னொரு விஷயம் இங்கே வந்து, இவற்றை பெறுகின்ற ஊடகங்கள் எந்த அளவுக்கு இலங்கையினுடைய அரசாங்க விளம்பரங்களை சார்ந்திருக்கின்றன?
இதில் ரெண்டு விதமாக இருக்கின்றது. ஒன்று, அரசினுடைய விளம்பரங்கள் நியாயமானவையா, அவை அரசுக்கு அந்த அதிகாரம் உண்டா என்பதை கேள்விக்கு உட்படுத்துவது. இரண்டாவது, அத்தகைய விளம்பரங்களை பிரசுரிக்கின்ற பத்திரிகைகள் எத்தகையன என்பது. பெரும்பாலும் அரசு சார்பு நிறுவ பத்திரிகைகளில் தான் இந்த விளம்பரங்கள் பெருமளவிலே கொடுக்கப்படுகின்றன. சுயாதீனமான அல்ல தனியார் சார்ந்த பத்திரிகைகளுக்கு இத்தகைய விளம்பரங்கள், ஊடகங்களுக்கு இத்தகைய விளம்பரங்கள், அரசினுடைய நிதி மூலத்தின் மூலமான விளம்பரங்கள் ரொம்ப குறைவாகவே இருக்கின்றன. அப்படி இருந்தாலும் கூட அவை கேள்விக்குட்படுத்தப்படுவதில்லை அந்த நிறுவனங்களினால் என்பது உண்மையே. அது நான் நினைக்கிறேன் அது நிறுவனத்தினுடைய தவறல்ல. முதலிலே அந்த விளம்பரங்களை கொடுக்கின்றவர்களை அல்லது அதற்கான அதிகாரத்திலே இருந்து கொண்டு அரசியல் காரணங்களுக்காக அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்கின்றவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதுதான் முதலாவது நடவடிக்கையாக இருக்க முடியும். அதற்காக ஊடக நிறுவனங்களை நேரடியாக குறை சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கவில்லை.
மூத்த ஊடகவியலாளர் என் வித்யாதரன். இனி இலங்கை தொடர்பான இந்திய குறிப்பொன்று. இலங்கையில் மரண தண்டனையை எதிர்நோக்கும் 5 தமிழக மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக மீனவர்கள் பிரதிநிதிக்குழு ஒன்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை இன்று டெல்லியில் சந்தித்தது. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை தருகிறார் டெல்லியிலிருந்து சங்கீதா.
இலங்கை நீதிமன்றத்தால் 5 இந்திய மீனவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தொடர்பில் இந்த 5 மீனவர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் திரும்ப பெறப்படுவதாக மீனவ பிரதிநிதி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இன்று இந்த விவகாரம் தொடர்பில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை தமிழகத்தின் மீனவ பிரதிநிதிகள் மற்றும் மத்திய துணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினர். தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை சேர்ந்த 5 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் போதைப் பொருள் கடத்தியதாக அவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தது. கடந்த அக்டோபர் மாதம் 30 தேதி அன்று கொழும்பு உயர்நீதிமன்றம் இந்த 5 மீனவர்களுக்கும் மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த தீர்ப்பினை எதிர்த்து அந்த 5 இந்திய மீனவர்கள் சார்பில் மேல்முறையீட்டு மனு முன்னதாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனிடையே இந்த 5 மீனவர்களை இலங்கை அரசு விடுதலை செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும், தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு மனுக்கள் திரும்ப பெறப்பட்டுவிட்டதாகவும் அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த செய்திகள் தொடர்பில் இரு அரசுகளும் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் இன்று நடைபெற்ற சந்திப்பு தொடர்பிலும், இலங்கையின் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு மனுக்கள் தொடர்பிலும் இன்று சந்திப்பில் கலந்து கொண்ட நிரபராதி மீனவர்கள் விடுதலைக்கான கூட்டமைப்பின் தலைவர் அருளானந்தனை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
விடுதலை செய்து அவர்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம். அந்த கோரிக்கைக்கு அவங்க பதில் சொல்லும் போது, இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும், நீங்க எதிர்பார்க்கிற நல்ல முடிவுகள் எடுக்கப்படும், அதற்கு சில கால அவகாசம் வேணும், அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அவங்களுடைய பதில் இருந்துச்சு.
இதற்கிடையில வந்து சில ஊடக அறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, அந்த 5 மீனவர்களையும் இலங்கை அரசு விடுதலை செய்ய முடிவெடுத்துள்ளதாகவும், மேல்முறையீட்டு மனுக்கள் திரும்ப பெறப்பட்டு விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த செய்தி குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
இந்த தகவல்கள் வந்து ஏற்கனவே வந்து நாங்க இது இப்படி நடக்கும் என்ற ஒரு ஒரு இது தெரியத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் தான் நான் இந்த மாதிரி ஊடக பேச்சுக்கு நான் கொஞ்சம் குறைவாக அதுல இருந்து கொஞ்சம் விலகி கொண்டே இருக்கிறேன். ஆனா கண்டிப்பாக நீங்க சொல்ற மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன்.
இருக்கும்னு நினைக்கிறீங்க, ஆனா திரும்ப பெறப்பட்டிருக்கா மனுக்கள், அதை உறுதியா சொல்ல முடியுமா?
பெறப்பட்டிருக்கு
என்றார் நிரபராதி மீனவர்கள் விடுதலைக்கான கூட்டமைப்பின் தலைவர் அருளானந்தன்.
டெல்லியிலிருந்து சங்கீதா. இனி பிற இந்திய குறிப்புகள். தமிழ்நாட்டில் கழிவுநீர் சாக்கடைகளில் மனிதர்கள் பாதுகாப்பு கருவிகள் ஏதுமின்றி இறங்கி துப்புரவு செய்வதற்கு எதிராக தேசிய மனித உரிமை ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து செய்தியாளர் முரளிதரன்.
கையால் மலம் அள்ளும் பணி இந்தியாவில் சட்டப்படி குற்றம் என்பதாலும் அதை தடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமை என்பதாலும் இதுகுறித்து 8 வாரங்களுக்குள் தமிழக அரசு முழுமையான விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நோட்டீஸில் கோரப்பட்டுள்ளது. அக்டோபர் 27 வெளியான ஒரு பத்திரிகை குறிப்பில் சென்னை நகரின் பல பகுதிகளில் தொழிலாளர்கள் பாதாள சாக்கடைகளுக்குள் உள்ளே இறங்கி வேலை செய்வது தொடர்வதாக குறிப்பிட்டிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கும் மனித உரிமை ஆணையம் 8 வாரங்களுக்குள் இது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து பதிலளிக்க வேண்டும் என கூறியுள்ளது. பாதாள சாக்கடைகளில் ஆட்கள் இறங்கி வேலை செய்வது, கையால் மலம் அள்ளுவது போன்றவை இந்திய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கும் அடிப்படை உரிமைகளை மீறும் செயல் என மனித உரிமை ஆணையம் தனது நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளது. கடந்த 2008 தற்போது வரை பாதாள சாக்கடையில் இறங்கி பணிபுரியும் போது தமிழகம் முழுவதும் 75 உயிரிழந்துள்ளனர். கழிவுநீர் அகற்றும் பணிகளை உள்ளாட்சி அமைப்புகள் தான் மேற்கொள்கின்றன என்றாலும் பெரும்பாலும் இந்த பணிகள் ஒப்பந்த அடிப்படையிலேயே செய்யப்படுகின்றன. இம்மாதிரி பணிகளை முழுமையாக இயந்திரமயமாக்க வேண்டும் என்கிறார் சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன்.
இந்தியாவில் மட்டும்தான், அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு போன்ற இந்த மாதிரியான இடங்களில்தான் மனிதர்களை அந்த மனித நுழைவாயில் இறக்குவது என்பது இருக்கிறது. மற்ற இடங்கள்லாம், மேலை நாடுகளில் எல்லாம், எவ்வளவு பெரிய பாதாள சாக்கடையாக இருந்தாலும் சரி, அது பெரிய நீர்நிலைகளாக இருந்தாலும் சரி, அதை தூய்மைப்படுத்துவதற்கு இன்றைக்கு ஏராளமான இயந்திரங்கள் வந்திருக்கிறது. அடைப்புகள் எங்கேயாவது தீவிரமாக இருந்தால் திரும்பவும் மனிதர்களை நுழைவாயிலில் இறக்கிவிட்டு செய்வது என்பது அங்கங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் பெரும்பகுதியாக கவுன்சிலர்கள் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பதற்காக மனிதர்களை அந்த மனித நுழைவாயிலில் இறக்கிவிட்டு அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் தவறான விஷயம்.
ஆனால் இயந்திரங்கள் மட்டுமே முழுமையான தீர்வை தராது என்கிறார் இம்மாதிரி தொழிலாளர்களுக்காக போராடி வரும் பாடம் அமைப்பைச் சேர்ந்த நாராயணன்.
பாதாள சாக்கடைகள்ல வந்து ஆட்கள் இறங்கி செய்யக்கூடாதுன்னா அதற்காக மிஷினரி மட்டும் கொண்டு வந்தா போதாது. சென்னையிலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, இந்த மாதிரி பெரிய லாரிகள் கொண்டு போய் இந்த மிஷின்ல சூப்பர் சக்கர்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு வந்து நீங்க அடைப்புகளை சரி பண்றதுக்கான அந்த அளவுக்கான கட்டமைப்பு வசதிகள் கிடையாது. பல இடங்கள் வந்து சின்ன சிறிய சாலைகள் இருக்கும். அது போக வந்து இந்த திடக்கழிவு மேலாண்மை வந்து சிறப்பாக செயல்பட்டாதான் முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து சாக்கடைகள் வந்து மனித கழிவுகள் மட்டும் போறதில்லை, நம்மளுடைய பாதாள சாக்கடைகளா இருந்தாலும் சரி, செப்டிக் டேங்கானாலும் சரி, எதுவுமே வந்து ஒரு அறிவியல் பூர்வமா பொறியியலுடைய அந்த நுட்பத்தோடு கட்டவே படலை. அது அந்த மாதிரியான பிரச்சனையும், அது போக பொதுவாகவே மக்கள்கிட்ட வந்து பொறுப்பின்மை இருக்கு, எல்லாவற்றையுமே சாக்கடைகளுக்குள்ள அனுப்பணுன்ற மாதிரியான ஒரு அலட்சிய போக்கு இருக்கிறது. அதற்கான சட்டங்களை வந்து ஒழுங்கா நடைமுறைப்படுத்தலை. மாற்று சிந்தனை வேண்டும். முதல்ல வந்து சுற்றுச்சூழலை பத்திய ஒரு அக்கறை வந்து அரசுக்கு வேணும். அந்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான வில், பொலிட்டிக்கல் வில் வேணும். இப்ப பாத்தீங்கன்னா தூய்மையான இந்தியான்னு மத்திய அரசு வந்து விளம்பரப்படுத்தி இப்ப பெரிய அளவுல செலவு பண்றாங்க. ஆனா பாதாள சாக்கடைகள்ல ஆள் இறங்குறத தடுப்பதோ இல்ல துப்புரவு பணியாளர்கள் வந்து மறுவாழ்வு கொடுக்கணும், அவங்களை ரீஹாபிலிட்டேட் பண்ண, அவங்களை இந்த வேலையில இருந்து எடுக்கணும்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்குதான் தூய்மையான பாரதம்ன்றதே சாத்தியம்.
பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யும் போது உயிரிழப்பவர்கள் மட்டுமே ஊடகங்களின் கவனத்தில் வருவதாகவும், இந்த பணியில் ஈடுபடுவதால் நோய் வந்து உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை கவனத்தில் கொள்ளப்படுவதில்லை என்கிறார் நாராயணன்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். கடந்த வாரம் தருமபுரி அரசு மருத்துவமனையில் பிறந்த 6 மரணமடைந்த நிலையில் நேற்று திங்கட்கிழமையும் மேலும் 5 பிறந்த குழந்தைகள் அதே மருத்துவமனையில் மரணமடைந்த சம்பவம் மேலும் அதிர்ச்சியை தந்திருக்கிறது. இந்த சம்பவங்கள் குறித்து அந்த மருத்துவமனையின் டீன் டாக்டர் நாராயண பாபு அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சாதாத்.
அந்த 11 குழந்தைங்களுடைய வெயிட் வந்து 1 kg to 1.8 kg, அதாவது நார்மலா பேபி வந்து 2.5-3 வரைக்கும் இருக்கிறது நார்மல். ஆனா இந்த குழந்தைங்க எல்லாமே 1 to 1.8, 1.7, 1.6, இது ரொம்ப லோ பர்த் வெயிட்டு. இந்த மாதிரி வெயிட் இருக்கும் போது குழந்தையுடைய ஆர்கன்ஸ் அந்த உடல் உறுப்புகள்லாம் வந்து வளர்ந்துருக்காது. அவருடைய பிரெயின், கிட்னி, ஹார்ட், லங்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருக்கும், வளர்ச்சி இல்லாமல் இருக்கு. முக்கியமான இது கிட்னி, லிவர், லங்ஸ் இதெல்லாம் வந்து முழுமையாக வளர்ச்சி இல்லைனால குழந்தையால உயிர் வாழ முடியாது.
மற்ற 5 குழந்தைகள் அப்ப உயிர் இழக்க காரணம் என்ன?
5 குழந்தை வந்து ரொம்ப சிவியர் பர்த் அஸ்பிக்சியா, ரெஸ்பிரேட்டரி டிஸ்டர்ஸ், அந்த மூச்சு திணறல், குழந்தை பிறக்கும் போதே வந்து சரியா மூச்சு விடாததுனால, லங் மெச்சூர் ஆகாமதுனால, பிறக்கும் போதே உள்ள வயிற்றுல இருந்து அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருந்த நீரை குடிக்கிறது குடிச்சதுனால அது அஞ்சு குழந்தைகள் அந்த மாதிரி இருக்கு.
அந்த குழந்தைகள் அனைத்துக்குமே இந்த வென்டிலேட்டர்னு சொல்லுவாங்களா, இந்த சுவாச கருவி பொருத்தப்பட்டு முயற்சிகள் செய்யப்பட்டிருந்ததா நீங்க அறியறீங்களா?
எல்லா எல்லா பேபிஸ்க்கும் வென்டிலேட்டர்ல போட்டிருந்தாங்க சார். வார்மர்ல வச்சு சக்ஷன் போட்டு வென்டிலேட்டர்ல வச்சு எல்லா ஹையஸ்ட் ட்ரீட்மெண்ட் இன்க்ளூடிங் சர்ஃபெக்டன்ட் சர்ஃபெக்டன்ட் ஒரு விதமான லிக்விடு லங்ஸ்ல போடுவோம். அப்போ போகும்போது லங்ஸ் மெச்சூர் ஆகிறதுக்காக எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லாரும் அவைலபிள் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுங்க.
இந்த குழந்தைகள் எல்லாமே வந்து தர்மபுரி அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளா அல்லது அந்த மாவட்டத்தில் வேறு வேறு மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகளா?
வெளியே மெஜாரிட்டி வந்து வெவ்வேறு மாவட்டத்திலிருந்து வந்த குழந்தைங்க. அஞ்சு குழந்தைங்க, நாலு குழந்தைங்க வந்து வெளியே வந்தது குழந்தைங்க. அந்த ஒரு குழந்தை கூட ரொம்ப அந்த அம்மாவுக்கு வந்து 19 வயது தான் அம்மாவுக்கு, அந்த சிவியர் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் அது, அதுவும் அந்த அதை காப்பாற்ற முடியாமச்சு. ஆனா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அவைலபிள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்.
இது இந்த குழந்தைகள் வந்து இந்த பிரிவுக்கு கொண்டு வரப்பட்டதுல ஏற்பட்ட தாமதம் வந்து இந்த உயிரிழப்புகளுக்கு காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா?
எல்லாமே வந்து பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஒன்னொன்னு வந்து ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து வரும்போது கண்டிப்பா அதுக்கு அந்த டைம் ஆகுது. அந்த டைம் ஆகுறதுனால அதுக்கு வந்து கொஞ்சம் சிக்காதுங்க.
இந்த குழந்தைகளை பாதுகாக்கின்ற அந்த மருத்துவ பிரிவுல ஏதாவது உயிர்கொல்லி கிருமிகள் அது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பது சம்பந்தமா எதுவும் ஆராயப்பட்டிருக்கிறதா?
இல்லைங்க, அது உள்ள வந்து ஃபுல்லா கிளீனா இருக்கு, சிறையில இருக்கு. ஏற்கனவே ஸ்வாப் எல்லாம் எடுத்திருக்காங்க. 3 நாளுக்கு மட்டும்தான் ஸ்வாப் எல்லாம் எடுத்து கல்ச்சர் பார்த்ததுக்கு எதுவுமே அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு இது வாய்ப்பு இல்லை. எல்லாமே நெகட்டிவ் சிறையில் வாட்டது.
தற்போதைய சூழ்நிலையில அந்த பிரிவுக்கு உதவுவதற்காக 2 மருத்துவர்கள் அங்கு அனுப்பப்படுகிறார்கள் என்கிற செய்தியை ஊடகங்கள்ல பார்த்தோம். யார் வர்றாங்க, அவங்கள்ட்ட இருந்து என்ன உதவி நீங்க எதிர்பார்க்கறீங்க?
இல்ல வந்துட்டாங்க, நேற்று நைட்டே வந்துட்டாங்க. மெட்ராஸ்ல இருந்து சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கு சீஃப் டாக்டர் டாக்டர் குமுதா, அவங்க தலைமையில 5 வந்திருக்காங்க. வந்துட்டு இங்க கூட வந்து எல்லாத்துக்கும் கைட் பண்ணிட்டு ஹெல்ப் பண்றாங்க. தர்மபுரியில வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் இன்பேஷன்ட் அதிகமா இருக்குங்க. 2008 பாத்தீங்கன்னா 1200 குழந்தைங்க இருந்தது. 2014 பாத்தீங்கன்னா 4250 குழந்தைங்க இன்பேஷன்டா அட்மிட் ஆயிட்டு ட்ரீட்மெண்ட் ஆகி நல்லா போயிருக்குங்க. பட் சடனா ஒரு அந்த 3 ரொம்ப சிக்கான குழந்தைங்க நிறைய வந்ததுனால அதனுடைய நோய்க்கு தன்மை காரணமாக அதுங்களுக்கு வந்து கஷ்டமாச்சு. இருந்தாலும் டோட்டல் சதவிகிதத்துல பார்க்கும் போது டோட்டல் நம்பர் ஆஃப் அட்மிஷன் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது இந்த பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு இடத்துல 1000 குழந்தைங்க பிறக்க வச்சுங்க, அதுக்கு வந்து நேஷனல் லெவல்ல வந்து இறப்பு விகிதம் வந்து அலௌடே வந்து ஒரு 44 அலௌடுங்க. நம்ம இதுல வந்து 18 வந்து அலௌடு இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டு. இங்க வந்து பார்க்கும்போது அது 13 தான் இருக்கு மொத்தத்தில் பார்க்கும்போது.
தர்மபுரி அரசு மருத்துவமனையின் டீன் டாக்டர் நாராயணபாபு. இனி ஒரு பன்னாட்டு குறிப்பு. உலகில் பயங்கரவாத தாக்குதல்களால் கொல்லப்பட்ட மக்களின் எண்ணிக்கை சென்ற ஆண்டு கணிசமாக அதிகரித்திருக்கிறது என்பதை புதிய ஆய்வறிக்கை ஒன்று காட்டுகிறது. மேலதிக விவரங்களுடன் சுவாமிநாதன்.
2013 ஆண்டில் உலகெங்கும் 10,000 பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. இதில் சுமார் 18,000 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 2012 ஆண்டோடு ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை 60% அதிகரித்திருப்பதாக பொருளாதாரம் மற்றும் சமாதானத்துக்கான மையம் வெளியிட்டிருக்கின்ற ஆய்வறிக்கை கண்டறிந்திருக்கிறது. கடந்த ஆண்டில் பயங்கரவாத தாக்குதல்கள் காரணமாக 24 நாடுகளில் 50 மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. மொத்தமாக பார்க்கையில் 60 நாடுகளில் தீவிரவாதம் தொடர்புடைய உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கின்றன. இருந்தும் இதில் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், நைஜீரியா, சிரியா, ஈராக் ஆகிய 5 நாடுகளில்தான் பெரும்பான்மையான உயிரிழப்புகள், அதாவது 80% உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதில் ஆக கூடுதலாக ஈராக்கில் மட்டும் 6,300 பேர் இறந்திருக்கின்றனர். இஸ்லாமிய அரசு, போகோஹராம், அல் கைதா, தாலிபான் ஆகிய 4 அமைப்புகள்தான் பயங்கரவாதம் தொடர்புடைய 2/3 உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருக்கின்றன என்று இந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த ஆய்வுக்காக 162 நாடுகளின் விவரங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றன. இந்த நாடுகளில் உலக மக்கள் தொகையில் 99.6% பேர் வசிக்கின்றனர். அரசாங்க ஒப்புதலுடன் நடக்கும் வன்முறைகள், குற்றச்சூழல் அதிகரிப்பு போன்றவை பயங்கரவாதத்துக்கு வழிவகுக்கின்றன என்றும், ஆனால் வறுமை, கல்வியறிவு இல்லாமை போன்ற காரணிகள் பயங்கரவாதத்திற்கு இட்டுச் செல்லவில்லை என்றும் இந்த ஆய்வு கண்டறிந்திருக்கிறது. பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள காவல்துறை பணிகளை திறம்பட முடுக்கிவிடுவதும் அரசியல் ரீதியாக தீர்வுகளை முன்னெடுப்பதும் பயன் தரும் என்றும் இந்த அறிக்கை தெரிவிக்கிறது. அதே நேரம் தீவிரவாத செயல்களை விட கொலைகளால் 40 அதிகமான மக்கள் கொல்லப்படுவதாகவும் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் அமைப்பால் வெளியிடப்பட்ட பயங்கரவாத ஆய்வு அறிக்கை தெரிவிக்கிறது.
செய்தியை வழங்கியவர் சுவாமிநாதன். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் எல்ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் தொல்லியல் தொடர்பான செவ்வி ஒன்று. சிந்து சமவெளியின் முத்திரைகளை தொடர்ந்து ஆராய்ந்து அடையாளம் கண்டதில் அவை ஒன்றுக்கொன்று தொடர்புடைய திராவிட மொழியின் துவக்க கால சொற்குறியீடுகள் என்கிற முடிவுக்கு தாம் வந்திருப்பதாக கல்வெட்டு ஆய்வாளர் ஐராவதம் மகாதேவன் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தமது 50 ஆண்டுகால ஆய்வின் முடிவுகளை தொகுத்து அவர் ஒரு ஆய்வுக் கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார். ரிக்வேத வழியிலான சிந்து சமவெளியின் திராவிட தொடர்புக்கான ஆதாரம் என்கிற தலைப்பிலான அவரது ஆய்வுக் கட்டுரையில் சிந்து சமவெளி குறியீடுகள் தொல் திராவிட எழுத்துரு வடிவங்கள் என்பது உறுதியாக தெரிய வந்திருப்பதாக அறிவித்திருக்கிறார். அவரது இந்த ஆய்வின் முடிவு குறித்து அவரிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நான் ஏறத்தாழ 50 ஆண்டுகளாக சிந்துவெளி நாகரீகத்தையும் சிந்துவெளி எழுத்துக்களையும் ஆராய்ந்து வருகிறேன். என்னுடைய முக்கியமான கருத்து, சிந்துவெளி நாகரீகம் ஆரியர்கள் இந்தியாவிற்கு வரும் முன்னரே செழித்து விளங்கியது. சிந்துவெளி நாகரீகம் பல இயற்கை காரணங்களால் தானாகவே நலிந்து சிதறுண்டு அழிந்து போன அந்த நேரத்தில் சில ஆரிய மக்கள் இந்தியாவிற்கு குடியேறினார்கள். அவர்கள் உள்ளூர் மக்களுடன் இரண்டல கலந்து ஒரு கலப்பு சமுதாயத்தை, இந்திய சமுதாயத்தை உருவாக்கினார்கள். என்னுடைய கருத்துப்படி இந்தோ ஆரிய என்னும் சொல் இந்தியாவில் இந்திய மக்களோடு கலந்துவிட்ட ஆரியர்களை குறிக்கிறது. இவர்கள் எழுதிய ரிக்வேதம் சிந்துவெளி காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிற்பட்டது. ஆகையினாலே ரிக்வேதத்தை எழுதிய ஆரியர்கள் சிந்துவெளி நாகரிகத்தில் உள்ள பழங்கால நினைவுகளை தொன்மங்களாக மாற்றிக்கொண்டு அக்காலத்து தலைவர்களை தேவதைகளாக மாற்றிக்கொண்டு ரிக்வேதத்தில் பல பாடல்கள் இயற்றியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் சிந்துவெளியில் தங்க விருப்பம் இல்லாத ஒரு குழுவினர் பிரிந்து தென்னாட்டுக்கு வந்தார்கள். இதைத்தான் அகத்தியர் கதை என்று சொல்கின்றோம். அகத்தி என்பது திராவிட சொல், அது ஒரு கோட்டை தலைவன் என்ற பொருளை தரும். தொல்காப்பியத்தில் அகத்தோன் என்று குறிப்பிடப்படுகின்றார். என்னுடைய புதிய ஆய்வின் பரிமாணம் என்னவென்றால், முதன் முதலாக தனிப்பட்ட எழுத்துக்களை அல்லாமல் தொடர் சொற்களை என்னால் வாசிக்க முடிகிறது. ஒரு முக்கியமான தொடர் சொல்லை எடுத்துக்கொண்டு என்னுடைய அண்மை கால கட்டுரையை நான் படித்திருக்கின்றேன். அந்த தொடர் வாக்கியத்தில் நகரத்து வாணிகன் என்ற பொருள் வரும் சொல் தொடர் காணப்படுகின்றது. இந்த பெயர்களே பிற்காலத்தில் வடக்கே தங்கியுள்ள ஆரிய மக்கள், இந்திய மக்கள், திராவிடரும் ஆரியரும் கலந்து அந்த கலப்பு சமுதாய மக்கள் ரிக்வேதத்தில் அவருடைய தொன்மங்களாக பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே சமயத்தில் தமிழகத்தில் பாண்டிய மன்னர்களும் அவர்களுடைய பெயர்களும் இதோடு தொடர்பு காணப்படுகின்றன. ஒரு இலச்சினையில் சங்க தமிழ்நாட்டு மாறன், செழியன், வழுதி, பாண்டியன் என்ற சொல் தொடரின் மூல உருவங்கள் சிந்து இலச்சினையில் உள்ளதாக நான் கண்டுபிடித்திருக்கின்றேன். வகையினால் நான் முதல் முறையாக சிந்துவெளி எழுத்துக்களை படித்தது எப்படி என்று தெரிந்து கொண்டேன். ஆனால் இந்த ஆய்வு முழுமையாக இன்னும் இல்லை. இன்னும் மிகுந்த முயற்சி எடுத்துதான் முழுவதாக படிக்க முடியும்.
உங்களுடைய இந்த புதிய கண்டுபிடிப்பு அல்லது அதிகபட்ச தொடர்புக்கான உறுதி செய்தல், அடுத்த கட்டமாக இது இந்த சிந்து சமவெளி எழுத்துக்களை முழுமையாக படிப்பதற்கு இது ஒரு நல்ல துவக்கமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
என்றுதான் நான் நினைக்கிறேன்.
இன்னும் எத்தனை வடிவங்கள் படிக்கப்படாமல் இருக்குங்க உங்க கணக்குப்படி?
ஆமா, சரியாக சொல்ல போனால் சிந்துவெளி எழுத்துக்களை ஒரு பெரிய மாளிகை என்று எடுத்துக்கொண்டால் வாயிற் கதவின் சாவி என் கையில் கிடைத்திருக்கிறது. அந்த கதவை திறந்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் பிரேக் த்ரூ என்று சொல்வார்கள். ஆனால் உள்ளே போனால் இன்னும் பல கதவுகள் மூடி இருக்கின்றன.
இந்தியாவைச் சேர்ந்த பிரபல கல்வெட்டு ஆய்வாளர் ஐராவதம் மகாதேவன். நேயர்களே, அவரது செவ்வியின் விரிவான ஒலி வடிவத்தை BBC தமிழோசையின் இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து தொடங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். இனி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன்பாக ஓரிரு தலைப்புச் செய்திகள்.
ஜெருசலத்தில் இருக்கின்ற யூத வழிபாட்டு இடம் ஒன்றில் நடைபெற்ற தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். கொல்லப்பட்டவர்களில் 3 இஸ்ரேலிய அமெரிக்கர்கள், நான்காம் பிரிட்டிஷ் குடிமை குடியுரிமை பெற்ற இஸ்ரேலியர். ஈரானின் அணுதிட்டம் குறித்த உடன்பாடு எட்டப்படுவதற்கான காலக்கெடு 6 நாட்களில் முடிவடையுள்ள சூழலில் இதுகுறித்த பேச்சுக்கள் ஆஸ்திரியாவின் தலைநகர் வியன்னாவில் துவங்கியிருக்கின்றன. தனது பதவிக்காலம் முடிவடைவதற்கு 2 ஆண்டுகள் இருக்கும் நிலையில் ஜப்பானிய பிரதமர் ஷின் ஜாபே அடுத்த மாதம் பொதுத் தேர்தல்கள் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். இந்தோனேஷிய காவல்துறை தமது படையில் சேர வந்த பெண்களுக்கு கன்னித்தன்மை பரிசோதனையை நடத்தியிருப்பது விமர்சனத்துக்குள்ளாயிருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியையும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் எம்முடைய இணையதளமான www.bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.